الرحمن الكريم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا الخاشعين الذين يظنون أنهم ملاقو ربهم وأنهم إليه راجعون. صدق الله العظيم. எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே கொடுத்தானது. சலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சகாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள், குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரர் என்று குறித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய உலமாக்கள் மக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் நம் மீது செய்திருக்கிற அடுக்கடுக்கான ஆயிரம் நேரத்தின் ஒரு பகுதியாக அவருடைய வேத வசனங்களை கேட்க, அதனுடைய பொருளை புரிந்து கொள்ள, நம்முடைய மனதிலே அதை எழுத்த, அதன்படி வாழ்விலே அமல் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே சர்வ பொருளும் குறித்தாவதாக. அந்த அல்லாஹ் இந்த சபையை பொருத்திக் கொள்ளுவானாக, வருகிற நம்மையும் பொருத்திக் கொள்ளுவானாக. அவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இதயம் ஏற்கிற அளவுக்கு நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி. கண்ணியத்திற்குரியவர்களே, தொடர்படியாக நாம் செய்து கொண்டிருக்கிற இந்த குர்ஆனினுடைய சென்ற வாரத்தினுடைய தொடக்கமாக தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். இன்னஹால கபீரா, நிச்சயமாக அது வலுவுள்ளதாக இருக்கும், சிரமமானதாக இருக்கும். இல்லா அலல் காஷியனின், காஷியன்களை தவிர மற்றவர்களுக்கு, உள்ளச்சம் உடையவர்களை தவிர மற்றவர்களுக்கு அது மிகப்பெரிய பாரமாக, மிகப்பெரிய வலுவாக இருக்கும். அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன். அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம், அவர்கள் தங்களுடைய இறைவனை சந்திப்பதிலே, தங்களுடைய இறைவனை சந்திப்போம் என்பதிலே நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். அன்னமும் இளைய ராஜுவும் நிச்சயமாக சத்தியமாக அவன் பக்கமே திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்ற விஷயத்திலும் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பொறுமை தொழுகை என்பது எப்படி ஒரு முனாஃபிக்கினுக்கு, அதே போன்ற ஒரு யகூதிக்கு, ஒரு நசாராவிற்கு, முன்னால் உள்ள வேதக்காரர்களுக்கு, அவர்களுடைய இதயத்திலே இருக்கிற நோய்க்கு மருந்திடுவதாக அமைந்திருக்கிறது என்ற வசனத்தை நாம் முன்னே பார்த்தோம். எப்படிப்பட்ட நோய்க்கு இது என்ன மருந்தாக அமைந்திருக்கிறது? தொழுகையும் பொறுமையும், இதனுடைய பேஸ், இதனுடைய அசல் என்ன? இதை எப்படி அல்லாஹ் மருந்தாக்கி தருகிறார் என்ற விஷயத்தை இங்கே குறிப்பிட்டோம். அப்புறம் திரும்ப சொல்லி முடிச்சுட்டு சொன்னா, இன்னகால கபீரா, சாமானியமான விஷயம் இதுவல்ல, ஏதோ விளையாட்டுக்காரியும் சொல்லிவிட்டார்கள், காலையில ரெண்டு மாத்திரை, மதிய ரெண்டு மாத்திரை போடுறது மாதிரி நினைச்சு சாப்பிடுற காரியம் இதுவல்ல. ஏன்? இது மனோநிலை சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே திருப்பி போடுகிற ஒரு விஷயம். ஆகவே அந்த அது நடந்தேற வேண்டும் என்று சொன்னால் இதயத்தில் இருந்து சில விஷயங்கள் எடுக்கப்பட வேண்டும், அப்புறம்தான் சில விஷயங்கள் உள்ளே புகுத்தப்பட வேண்டும். ஒரு விஷயத்தை படித்தேன், அதிலே ஒரு செய்தியை போட்டிருந்தார்கள் ஒரு பத்திரிகை. ஒருவர் குருவிடத்திலே போனார், ஒரு பேராசிரியர், ஊரிலே பெரிய குரு, அவரிடத்திலே கல்வி கற்க வேண்டும் என்ற ஆலோசனையிலே போனார். குரு உட்கார்ந்துருக்கார், ஒரு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு, குருன்னா தெரியுதுல்ல, உட்கார்ந்துருக்கார். பேராசிரியர் போய் முன்னாடி உட்கார்ந்தார், உட்கார்ந்தோம்னா குரு பார்த்தார், இவருக்கு பெரிய வேதியியல் துறையில் பெரிய அறிஞர் பேராசிரியர், போய் முன்னாடி உட்கார்ந்து ஆரம்பித்தார், குருவே உங்களிடத்தில், குரு மகா சன்னிதானமே, உங்களிடத்தில் நான் கல்வி கற்க வேண்டும். உன்னே குரு, சரி சொல்லுங்களேன் என்ன பண்றேன். உன்னை இவர் ஆரம்பித்து சொன்னார், என்னிடம் பேசிக்கிட்டே இருக்காரு. குரு ஏதாவது சொன்னா மட்டும்தான் இவர் அதுக்கு விளக்கம் சொல்லுவார். குரு ஏதாவது சொன்னா இவருக்கு விளக்கம் சொல்லுவார். குரு பார்த்துக்கிட்டே இருந்தாரு, ஆஹா இவளுக்கு வேற பாடம் தான் நடத்தணும் உங்களுக்கு, இந்த பாடம் நடத்தினா வேலைக்காக. சரி பேசிக்கிட்டே இருக்கும்போது வேலையாட தீ கொண்டாப்பா அப்படின்னு வேலாசிரியர் அவன் ரெண்டு கிளாஸிங் தீ கொண்டாடு பேசிட்டாரு. குரு தீ எடுத்தார் கிளாஸ்ல ஊத்துனாரு, ஊத்திக்கிட்டே இருந்தாரு ஊத்திக்கிட்டே இருந்தாரு. என்ன ஆகும் இறந்துச்சு வலுத்துச்சு வலுத்திக்கிட்டு பார்த்தாரு பேராசிரியர், என்னடா பெரிய குரு நாங்க கீழே ஊத்துற டீ கூட தெரிய மாட்டேன் மனுஷன் சாஹேப் டீ கீழே ஊத்துறது கொஞ்சம் நிப்பாட்டுக்க நீங்க இருந்தாரு அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்படியா தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு? இப்படித்தான் இது நீங்களும் இப்போ வந்திருக்கிறது, நீங்களே ஒரு ப்ரீ டிட்டர்மினேஷன், நீங்க உங்களை ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க படிக்க வந்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு எங்க உள்ள உள்ள மண்டையில் உள்ளதாக கொஞ்சம் எடுத்து வெளியே போட்டுட்டு நம்ம ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நிலைமையோட வாங்க நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அப்படின்னா விளக்கு எந்த மஜ்லிஸ்களில் போய் உட்கார்ந்தாலும் கூட நம்மள ஒரு டிட்டர்மினேஷன். இது வந்து பொதுவாக மனிதனை உயர்த்துவதற்கும் இருக்கிறது, மனிதனை தாழ்த்து தூக்கி விடுறதுக்கும் இருக்கு. ரெண்டு விஷயத்திலையும் இது பயன்படுது. சில நல்ல டிட்டர்மினேஷன் மனுஷனை கொண்டு போகுது, ஆனா இடங்களுக்கு தக்கவாறு நிலைமைகளை மாற்றப்படுகிற போது அந்த எண்ணங்களால் மனிதன் உதவாங்கிறான். அதான் பின்னாடி சொல்ல வருது ஆயத்தினுடைய ஒரு பகுதி அது. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த ஆனல் ஹாஷிமீன், இது ஹாஷிமீன்கள் உள்ளச்சமுடையவர்களை தவிர மற்றவர்களுக்கு மிகப்பெரிய சிரமமாக இருக்கும். இந்த மருந்து சாப்பிடுறது ரொம்ப கசக்கும். ஏன் அப்படின்னா இது உடல்நிலை உண்டான மருந்து அல்ல, இது மனோநிலைக்கு உண்டான மருந்து. மனோநிலையை மாற்றம் செய்வது என்பது அவ்வளவு சாமானியமான காரியம் அல்ல. உன்னுடைய கை ஒரு புறம் இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மறுபுறம் இறங்கி கொண்டிருக்க வேண்டும். அதிலே சிறிது மாற்றம் ஏற்பட்டாலும் கூட இதிலிருந்து நீ தோல்வியை சந்திப்பதற்கு, உன்னை நீ அதலபாதத்தை கொண்டு போய் தள்ளிவிடுவதற்கு காரணமாக்கிவிடும் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல இல்லாத காஷியின்களை தவிர உள்ளச்சமுடையவர்களை தவிர அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு இப்ப உள்ளச்சமுடையவர்களை தவிர நிறுத்திட்டான். எதுக்கு உள்ளச்சமுடையவர்கள்? ஆரம்பத்துல சொன்னா நீங்கள் தொழுகையை நிலை நிறுத்துங்கள், சக்காத்து கொடுங்கள் அப்படின்னு சொன்னான். சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி சொல்றான், இது உங்களால பொறுத்துக்க முடியாது, இந்த ரெண்டு சப்ஜெக்டையும் உங்களால உள்வாங்க முடியாது. ஏன் அப்படின்னா தொழுகையை நிப்பாட்டுறது, தொழுகையிலே நிலை நிறுத்துவது உங்களை சில விஷயங்களை விட்டு தடுக்கும். அதே மாதிரி சக்காத்தை கொடுப்பது, பைசாவை வெளியேறப்பது மனோநிலையை உங்களுக்கு கொடுக்காது. அதனால மனிதனுக்கு இருக்கிற அடிப்படை ஆசைகளான ரெண்டு விஷயம், உப்புல் மால் உப்புல் ஜா, உப்புல் மால் உப்புல் ஜா, பொருளாதாரத்தின் மீது இருக்கிற அதிகப்படியான ஆசை, அதை தொடர்ந்து வருகிற பதவி மோகம், இந்த ரெண்டு இருக்கிற வரையும் இந்த தொழுகையை நிலை நிறுத்த முடியாது, சக்காத்தையும் கொடுக்க முடியாது. இதுக்கு மருந்து கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு மருந்தையும் சொல்லித்தரேன். அதுக்கு சபுருன்னு ஒரு மருந்து தேவை, தொழுகைன்னு ஒரு மருந்து தேவை. சப்ஜெக்ட் எப்படி விளங்குதா? இப்ப அப்படி சொல்லிட்டு சொன்னா இந்த சபுர் என்கிற மருந்தும் தொழுகை என்கிற மருந்தும் எவருக்கு வேலை செய்யும் என்று கேட்டால் அவர் சாட்சியாக இருக்க வேண்டும், உள்ளச்சமுடையவராக இருக்க வேண்டும். சரி முடிஞ்சு. உள்ளச்சம் உள்ளச்சம் சொல்லிட்டா என்ன உள்ளச்சம்? இவங்களுக்கு என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? உள்ளச்சம் நானும் தான் சொல்றேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அன்றைய தினத்திலே சொல்லும் போது சொன்னேன், ஒரு வாலிபர் அப்படி வந்து அப்படி உட்கார்ந்துருந்தார் பள்ளியாசல்ல. முரதி இல்லாமல் தரான்னு கூப்பிட்டு சொன்னாங்க, ஏப்பா தத்துவா அப்படிங்கிறது அல்லது உள்ளச்சம் அப்படிங்கிறது குடிந்து உட்காருவதில் இல்லையா, தலையை கீழே தாழ்த்தி கொள்வதிலே இல்லை, அதில் அம்ரில் கல் இதயம் சம்பந்தப்பட்ட விஷயம். உள்ள என்ன இருக்குன்னா பார்க்கப்படுமே ஒழிஞ்சு இந்த மாதிரி அஜிசாமிக்கும் ஒலா இலா சுவரைக்கும் ஒலாக்கின் எந்தூர் இலா குடும்பிக்கும் வா அழமாலிக்கும் பொய்யே உரைக்காத சாதிக்குள்ளமே சத்திய தூதர் நாயகம் சல்லா வலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உடல் அமைப்புகளை பார்ப்பதே கிடையாது, உலகிலா சுவரிக்கும் உங்களுடைய தோற்றம் உங்களுடைய அழகு உங்களுடைய நடைமுறை பாவனை உங்களுடைய ஆடை அலங்காரத்தில் உலகின் ஏன் துறையிலா குரூபிக்கும் அவனுடைய திரும்புதல் எல்லாம் அவனுடைய நோக்குதல் எல்லாம் உங்களுடைய நீயன் உங்களுடைய எண்ணம் செயல்படுகிற விதத்தில் எப்படி இருக்கிறீர்களோ அதை மட்டும்தான் பார்க்கிறான். அறமாளிக்கும் அதனுடைய பிரதிபலனாக இருக்கக்கூடிய உங்களுடைய அமல்கள் எப்படி இருக்கிறது, இந்த ரெண்டு தான் அல்லாஹ்வுக்கு தேவையே தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் போட்டு நடிச்சு இப்படி குனிஞ்சு நிமிந்து வேலையே இல்லை. டேரக்டா பார்க்கப்படுகிற விஷயம் ரெண்டு, என்னுடைய மரியாதைக்குரிய உஸ்தாது பெருந்தகை சொல்லுகிற போது அழகாக சொல்லுவார்கள், வெளியே இறங்கி நடந்து போறோம் நல்லா சுட்டுக்கிட்டு இருக்கு நல்லா சுடுது வெளியே இறங்கி நடந்து போறோம். அப்ப பள்ளியாசல விட்டு இறங்கி நடந்து போகும்போது இந்த கல்லுல நான் கால் வைத்ததால் காலை கொண்டு போய் வச்சு நடந்து போறாரு, அந்த சூடு கொஞ்சம் நமக்கு ஒட்டிக்குச்சு இல்லையா, அதுக்கு பின்னாடி வர்றவருக்கு இந்த சூடு கொஞ்சம் குறைஞ்சு அவருக்கு இதமளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமேன்னு நம்பிக்கை வச்சுக்கன்னா உங்களுக்கு நன்மை. இப்படிங்க இது பெரிய சாதனை என்ன புரிஞ்சுட்டாரு, இதுக்கு போய் உட்காந்து எங்கேயாவது பிலாசபி படிச்சு டேலி போட்டு பாக்கணுமா? ஒண்ணு கிடையாது, ஒரு நீயத்து பின்னாடி ஒருத்தர் வந்தார் அப்படின்னு சொன்னா பின்னாடி ஒருத்தர் அப்படி வந்தார் அப்படின்னு சொன்னா அவருடைய காலினுடைய சூடு இதன் மூலம் இடம் பெற வேண்டுமே என்று நீயத்து வைத்தால் இந்த நீயத்திற்கும் நன்மை உண்டு. ஏன்னா அது பார்க்கப்படுகிற இடம் இதயம் மட்டும்தான், வேற எதையும் ரப்புல் ஆலமீன் பார்ப்பதே அல்ல. அதனால வந்து இந்த இடத்துல அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உதாரணம் எடுக்கணும். அந்த ஹாஷியத் என்பவர்களை நீங்கள் எப்படி பெற்றுக் கொள்ள முடியும்? இல்ல இப்ப நீங்க இந்த மோட்டிவ்ல வந்து உட்கார்ந்துருக்கீங்க, ஓகே இந்த லெவலுக்கு நான் வந்துட்டேன், எது தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுவதற்கு நான் ரெடி, அப்ப அந்த ஹாஷியத் என்ற பட்டத்தை நான் வாங்குவதற்கு எந்த கல்லூரியில் பயில வேண்டும் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹு தஆலா அட்ரஸ் கொடுக்கிறான். ஹாஷியத்துக்கு அட்ரஸ் வேணுமா, இதை நீ தேடுவே அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா எந்த இடத்திலே கொண்டு வந்து உன்னை நிறுத்தி இருக்கிறேன் என்பது எனக்கு நன்றாக புரியும். இந்த ஆயத்தை படித்து முடித்தவுடன் அடுத்து உன்னுடைய சிந்தனை இதுதான் வர வேண்டும், ஹாஷி என்றால் யார், அதை நான் எப்படி அடைந்து கொள்ள முடியும், அந்த எண்ண நிலைகள் அந்த மனோ மாற்றங்கள் என்னிடத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி உன்னிடத்திலே வரும் ராஜா. அதற்கும் நான் பதிலை சேர்த்து சொல்லித் தருகிறேன். அவர்களுடைய அடையாளத்தை அடுத்த ஆயத்திலே சொல்லுகிறான். அந்த மனிதர்கள் எப்படி இருப்பார்கள்? ஹாஷி நீங்கள் உள்ளச்சம் உடையவர்கள் என்று சொன்னால் யார், அவர்களுடைய அடையாளங்கள் என்ன என்பதை ஒரு ரெண்டு வார்த்தையில அல்லாஹு தஆலா சொல்லி முடிச்சிட்டான். என்ன சொன்னா, அல்லதீன இல்லா அல் ஹாஷிரீன் الذين يظنون انهم ملاقو ربهم وانهم اليه راجعون. இந்த ஆயத்துல சொல்றான் الذين, அந்த சாட்சி என்பவர்கள், அந்த உள்ளச்சமுடையவர்கள் என்பவர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய இரட்சகனை சந்திப்போம் என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். தங்களுடைய இரட்சகனை சந்திப்போம் என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். அண்ணமும் இலைக்கு ராஜமும் இன்னும் அவன் பக்கமே திரும்புவோம் என்பதிலும் அவர்களுடைய நம்பிக்கை முழுமையாக இருக்கும். நல்ல மருந்து சொல்லுவான்னு பார்த்தா திரும்புவோம், அந்த செய்து திரும்புவோம், என்ன பதில் இது? இப்ப இதுக்கு விளக்கம் இருக்கிறது. இந்த இடத்துல ஆரம்பமே ஒரு கேள்விக்குறி. அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாகூ ரப்பிஹிம், அவர்கள் எண்ணம் வைப்பார்கள், நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். யதுன்னூன என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல போட்டான். ஏன் அப்படின்னு கேட்டா, வன்னு என்று சொன்னால் எண்ணம் என்ற அர்த்தம், லன்னு அப்படின்னு சொன்னா லன்னு. உதாரணத்துக்கு எப்படி சொல்லுவாங்க, ஒரு ஒரு தாட், ஒரு நினைவு ஃபார்ம் ஆகுறது இருக்குல்ல, இதுக்கு பேர் என்ன, என்ன என்ன அலைகள். இந்த இடத்துல என்ன அலைகள்ங்கிற வார்த்தையை அல்லாஹு தஆலா போட்டிருக்கான். இது பெரிய கேள்விக்குறி, ஏன் அப்படின்னு போடணும் அப்படின்னு விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு ஆயத்து இன்னொரு இடத்துல வருது. அந்த ஆயத்துல சொல்றான் அல்லாஹு தஆலா, சூரத்துல் ஹுஜுராத்தினுடைய ஒரு ஆயத்து, நீங்கள் அதிகப்படியான என்ன அலைகளை விட்டு தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்று கேட்டால் சில எண்ணங்கள் இருக்கிறதே அது பாவ காரியமாக ஆகும். நினைக்காதீங்க முடியும், சில நினைவுகளே பாவ காரியங்கள், எங்க போய் முடியும், சில நினைவுகளே பாவ காரியம். ஒரு ஹதீஸிலே வருகிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியார் ஒரு விஷயத்தை செய்வேன் என்று நியத்து செய்கிறான், ஒரு விஷயத்தை செய்வேன் என்று சொல்லி நியத்து செய்கிறான், என்ன ஏதோ ஒரு நல்ல காரியம். ஒருத்தர் ஏழ்மை நிலையிலே இருக்கிறார், அவருக்கிட்ட நான் ஏதாவது கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உடனே அல்லாஹ் தஆலா மலக்குக்கு கட்டளை இடுகிறான், நன்மை எழுதுங்கள். நன்மை எழுதாக்கி போச்சு, அதோட மறந்துட்டான், செய்யல, கொடுக்கல, காசு கொண்டு போய் கொடுக்கல, கொடுக்கணும்னு நினைச்சான் கொடுக்கல, சந்தர்ப்பம் கிடைக்கல, மறந்துட்டான். நன்மை கிடைச்சு கொடுத்தான். அப்ப அல்லாஹ் சொல்றான் இன்னொரு நன்மை இருக்கு. இன்னொரு அடியா ஒரு பாபம் செய்ய வேண்டும் என்று நாடுகிறார், எவனுக்காவது ஒருத்தனுக்கு ஆப்போக்கினா, இந்த பய பண்ற வேலை இருக்கே காமனான நம்ம இடத்துக்கு இறங்கி வந்துருவோம். எப்படிலாம் நம்ம இருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆபீஸில் ரூம்ல அல்லது பழகக்கூடியவர்களோடு பழகுகிற முறையே நிறைய பேர், சில பேர் பழகும் போதே என்ன செய்யறாங்க, இவன்கிட்ட என்னது ஆட்டை ஏற்படலாம், இல்லை கடை வாங்கிட்டு இவனை விட்டுட்டு எப்படி எஸ்கேப் ஆகலாம். அப்ப இந்த எண்ணம் பிறந்த உடனே அல்லாஹ் தஆலா அதை எழுதக்கூடிய ரெண்டு பக்கத்துல உட்காந்து எழுதிட்டு இருக்காங்கல்ல கிராமன் காத்துப்பேன், இவங்களை நல்லா விளங்கிக்கிட்டான் அப்படின்னு சொன்னா ஒருவே ஒரு பாவமும் செய்ய மாட்டான். சைட்ல ரெண்டு பேர் இருந்துகிட்டே இருக்கா, இவளை பாக்குற அளவுக்கு தராணி எழுதிருச்சுன்னு வச்சுக்கலேன், என்ன செய்வோம்? அப்ப ஹதீஸ்ல வருது, அந்த கிராமன் காத்துப்பேன் எழுதுறாரு, பாவம் எழுதுற மனதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு திரையே போடுறான், எழுதுறது அல்ல அவருக்கு சாம இருக்காது தெரியல, இந்த பாவத்தை செய்யணும் அப்படின்னு நினைச்சு ட்ரை பண்றான், கடைசியில செஞ்சு முடிக்கல விட்டுட்டான், கடைசியில செஞ்சு முடிக்கல விட்டுட்டான். அது அப்படி சில பாவங்களுடைய நிலையில அது அப்படி அழிச்சிடறான், மலக்குக்கும் தெரியாம இவனுக்கும் தெரியாம ரப் இடையில வந்து என்ன பண்றான் செய்யணும் செஞ்சுட்டான். செஞ்சா என்ன தெரியும், மலக்குக்கு தெரியும், தெரிஞ்சு ஆரம்பம் அவருக்கு. அப்ப என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா மலக்குக்கு கட்டில போறான், எழுத பார்ப்போம் அறிமுகப்படுத்தி இருப்பதற்கு ஒரு தூரமான பார தூரமான விஷயமாக இருக்கிறது. ரஹ்மத்துக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்துறது, அடி வாங்கணும் உதவ வாங்கணும் அந்த நேரத்தில் உடனே நம்மளை சோதிக்காம கொடுக்கும் போது என்னமே இருக்கு, சரி கொடுத்துட்டானே அப்படிங்கிறது ரெண்டு ரக்காயத்து படுத்து உருளுவோம், வரவே வராது. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லும் போது அதை சொல்லுவேன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு பயம் காட்டுவதை விட அல்லாஹ்வை ரஹ்மான் என்று அறிமுகப்படுத்தி வைங்கள், ரொம்ப உதவும். அது சாமானியமான காரியம் அல்ல, சின்ன வயசுல இருந்தே பதை அந்த இதயத்திலே பதிகிற விஷயங்கள் இருக்கிறது, அதுக்குன்னு ஒரு தனி ஒரு வளர்ச்சியினுடைய விதத்திலே யூரியா போடுறது மாதிரி அது. அதனால இந்த இடத்துல பாவத்தை நிப்பாட்டு எழுத சொல்ல இன்னும் பாக்கலாம், இந்த வகத்துல செய்யா உள்ள செஞ்சுவாம்பா இது எதுவுமே முடியாது அப்படின்னு இருக்கும்போது அல்லாஹ் சொல்லுவான் சரி பரவாயில்ல எழுதியிருப்பான். எப்ப எவ்வளவு பெரிய ரஹ்மான் பாருங்க. அப்ப நன்மையினுடைய விஷயத்துல நீயத்து வந்த உடனே நம்ம கிடைச்சிருது, பாவத்தினுடைய விஷயத்துல பாவம் செய்கிறவரையும் பொறுத்து தௌபாவும் கிடைக்குமான்னு பார்த்து. இந்த இடத்துல திருக்குறானியுடைய ஆயத்து சொல்லுகிறது, இஷ்டனி மு கதீரம் மினப்பன், உங்களுடைய எண்ணங்களில் அதிகமான எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், ஏன்னா அது பாவ காரியமாக இருக்கும். எப்படி அதற்கு தவிர்த்துக்கிறது, கேள்விவரில் எப்படி தவிர்த்துக்க முடியும், அதுக்கு வந்து போக வேண்டியது எப்படி வருது முதல்ல தெரியணும், என்ன அலைகள் எங்க இருந்து உருவாகிறது, ஒரு மனுஷனுக்கு தாட்ஸ் எங்க இருந்து வருது. இன்னைக்கு வந்து உஸ்தாதுமார்கள் ஷேஃப்மார்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் தர்பியத்து பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னா என்னப்பா ரூசுப்பேலா இருப்பாங்க, ஷேக்காது கூட கிடையாது, அவர் கையை பிடிச்சா இங்க சொர்க்கத்துக்கு எங்க தெரு கூட போக முடியாது அப்படின்னு நம்ம தெரியும். ஆனா இதே கருத்தை ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தொடர்ந்து ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருப்பார், இது அதுல அவர் அனுப்புறாரு, அமெரிக்காலே அனுப்புறாரு, உங்களுடைய என்ன அலைகளுக்குன்னு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, சில விஷயங்கள் அது செய்யும், நீங்க அஃபர்மேஷன்ஸ் எனக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த விஷயம் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே உங்களுக்கு கிடைத்து விடும். நான் மேனேஜர் ஆகணுங்கிற எண்ணத்தை நல்ல ஸ்ட்ராங்கா வச்சு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இப்படி உட்காந்து நான் மேனேஜர் ஆயிட்டேன் நான் உட்காந்துருக்கேன் சேர், மேனேஜர் சேரு, எனக்கு கீழே பத்து பேர் வேலை வாக்குறான்னு கொஞ்ச நாளா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னா இது எப்படி வேலை செய்யும், சயின்டிபிக் ரீதியா அவன் சொல்றான், இது மனோநிலையில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி அது உடம்புல இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வெளியே உனக்கு சாதாரண சூழ்நிலை உருவாக்கி தஹரல் ஃபசாத், உலகத்திலே பரவி இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின்னார். நீ நினைத்திருக்கிற, நீ செய்திருக்கிற எண்ணத்தினுடைய பிரதிபலிப்புகள். உலகத்திலே இருந்தே ஆகணும், உலகத்தில் இருந்துதான் ஆகணும். எதை கொடுக்கிறோம் அதான் சொன்னாங்க, எதை நீங்கள் கொடுக்கிறீர்களோ அதை பன்மடங்காக திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். உலகத்தினுடைய நியதி அது, நீங்கள் எதை கொடுத்தாலும் சரி. அதனால நம்ம உள்ள சாதாரணமா சொல்லுவான், வெதை விதைச்சவன் வினை அறுப்பான், விதைச்சவன் வினை அறுப்பான். விதை எத்தனை விதைக்கிறாங்க, 100 மணி வரணும்னா 100 விதையை விதைக்கிறாங்க. ஒன்ன விதை சொல்றான், அதுல இருந்து வர்றது 100 வருது, 200 வருது, வினை விதைத்தவன். உள்ளவர்களோடு பாசமாக நடக்க கற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது ரஹ்மத் செய்வார். வானத்தில் உள்ளவனுடைய ரஹ்மத் வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ளவன பார்த்து தெரியணும். பெரிய உங்காந்து அப்படி இதை போட்டு அப்படி போட்டு அல்லாஹ் நானும் ரப்ப ரொம்ப நெருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஓங்கி இருக்கிறது அல்லது கீழே அவனுக்கு குழி தோன்ற வேலையை பார்த்து அவங்களுக்கு ஒண்ணும் நடக்காது. ஏன் அந்த ஹதீஸ் சொல்லுகிறது, இது ரொம்ப மண்பில்லாம் அல்லாஹினுடைய படைப்பினங்கள் எத்தனை பக்கத்திலே இருக்கிறதோ பார்க்க தெரிந்து கொள்ளுங்கள். ரப்பு படைத்து வைத்திருக்கிறார், இறக்கம் காட்டி பழகுங்க. இரகமுக்கும் மண்பிசமா வானத்திலே உள்ள ரட்சகன் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். ஒரு ஹதீஸ்ல நாயம் சல்லா வலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள், உதவி செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய மலைக்குமார்களை கொண்டு, தன்னுடைய கருணையை கொண்டு. இப்ப எனக்கு வேலை நடக்கணும்னா நான் என்ன செய்யணும், இந்த ஹதீஸின் படி எனக்கு ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யணும், ஒரு சகோதரனுக்கு நான் செய்கிற போது அந்த வேலை யார் பொறுப்படுத்துகிறார், எவ்வளவு பெரிய விஷயம். இந்த இந்த நிலைப்பாட்டில் நாம் இங்கு இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சும்மா அந்த இதை எடுத்தாப்பா போயா, நீ வந்து எடுத்துக்கீங்க சரி, உதவிதான் செய்யல, உபத்திரம். அவனுக்கு எப்படி கஷ்டம் கொடுக்கணும், இவனுக்கு எப்படி டார்ச்சர் கொடுக்கணும் யோசிச்சே சில பேர் டார்ச்சர் கொடுக்கணும். பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன், முன்னாடியே அவன் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லுவான், இவன் வரட்டு இவன் வந்த வந்து இப்படி கேட்பே பாருங்க, அவன் எப்படி என்ன ஆவரம் பாருங்க. அவன் வந்த அவன் ஊர் பக்கம் ஆபீஸ்லேருந்து அந்த தொல்லையெல்லாம் முடிஞ்சு வந்தோம்னா இவன் கேட்கிற கேள்விக்கு அவன் 90 ரூபா நொறுக்கி போயிடுவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதனால இவங்களுக்கு என்ன கிடைச்சி போச்சு லாபம். அப்ப அந்த எண்ணலைகள் எல்லாம் அந்த இடத்துல சொல்றான், இச்சதி கதீரம் இனப்பன், அதிகமான எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன பாவம் மன்னிக்கும், சில எண்ணங்களே பாவமான காரியங்களாக இருக்கிறது. இதே வார்த்தை அல்லாஹ் கொடுத்தாலும் அங்க கொண்டு போய் பயன்படுத்துறான், நீங்கள் எண்ணங்கள் அதுல தீன எதும் நூன அன்னமும் மூலாக்குறது. இந்த எண்ணத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது சில இடத்துல வருகிறது சும்மா நினைச்சுக்கிட்டது, ஆனா இந்த இடத்துல பின்னாடி பேசுற விஷயம் இருக்கிறதே ரொம்ப முக்கியமான விஷயம். மார்க்கத்தில் அடிப்படை அல்லதீன எதிர்ப்போம் அன்னமும் உலாக்குறப்பையும், நாம் மறுமை நாளிலே எழுப்பப்படுவோம், நம்முடைய ரப்பை சந்திப்போம் என்பது ஈமான்ல ஒரு பகுதி. அந்த விஷயத்துல அதான் சொன்ன சும்மா நினைச்சுக்குவாங்க, என்னடா அது இப்படி நினைச்சுக்கிட்டா என்ன நடக்கு, நினைச்சுக்கிட்டா என்ன நடக்கு. இப்ப இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதும் போது நம்முடைய முஹசிரீன்கள் எழுதுகிறார்கள், அந்த எதுர்நூன என்ற அந்த வன்னு என்ற வார்த்தைக்கு அரபுகள் பயன்படுத்துகிற விளக்கம் இருக்கிறதே, அது என்ன அப்படின்னு சொன்னா எப்படி. முதல் விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்தை உறுதியாக நம்புவதற்காக வேண்டிய இந்த வார்த்தை அரபுகளிடத்தே பழக்கமாக இருந்தது. டிக்ஷனரி அர்த்தம் ஒண்ணு, இங்கதான் டிக்ஷனரி அர்த்தம் ஒண்ணு, வெளியே அர்த்தம் டிக்ஷனரி அர்த்தத்தை வச்சு பார்த்தா எங்கேயோ போயிடுவோம். சும்மா நினைச்சுக்கிட்டா போதும், அல்லாம பார்ப்போம்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டா போதுமா. இந்த அர்த்தத்தினுடைய இந்த வார்த்தையினுடைய அசல் எங்கே, இது இது எங்கிருந்து இதனுடைய மூலம் பிறந்திருக்கிறது. அப்ப அதுல சொல்றாங்க ஏன் அப்படின்னு கேட்டா, அரபுகளிடத்திலே சில பழக்கம் இருந்தது. அதாவது சாரேஸ் சொல்லுவாங்க அரபியில, ஒருத்தரை பார்த்து சாரேஸ் யா சாரேஸ் அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம், முகீத் என்பதும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, முஸ்தகீத் என்பதும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. முகீத்னா உதவி தேடுபவன், முகீத் என்பவன் உதவி அளிப்பு அபயம் அளிப்பவன், முஸ்தகீத்னா உதவி தேடியவன். ஒருத்தர் அபய குரல் கூறுகிறார், காட்டு நடுவுல நின்றுகிட்டே ஓ சிங்க வந்துருச்சு காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னா அவனை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, சாரி சத்தம் போடுவேன் சொல்லுவாங்க. இன்னொருத்தர் இங்க நின்று சொல்றாரு, ஏ அப்பா எங்க பாரு நான் அங்க வர்றேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அபயம் அளிப்பதற்காக வேண்டி ஒருத்தர் தயாராகி போனானா அவனுக்கு பேரு சாரி. இப்படி சில விஷயங்களை ரெண்டு புறங்களில் இருந்தும் ஒன்றாக, அதே மாதிரி ஒளி என்பதற்கும் இருள் என்பதற்கும் சதுபா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் அரபியில். இப்ப அதே அடிப்படையில சொல்லுகிறார்கள், வன்மை என்பது என்ன மட்டுமல்ல அது எக்கீன், உறுதியாக ஒரு விஷயத்தை நம்புவதற்கு பெயர் தான் அது. இன்னொரு கருத்தில சொல்லும் போது இமாம் இப்னு கதீர் போன்றவர்கள் இதற்கு விளக்க உரை எழுதும் போது சொல்கிறார்கள், இது அறிவு. மண் என்று அல்லாஹ் சொல்லி இருப்பது திருக்குறானுடைய பல்வேறு வசனங்களிலே வரும்போது இப்படி வருகிறது. என்ன அப்படின்னு கேட்டா அறிவு. இல்மு, இல்முனா என்னங்க? இல்முனா ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருப்பது, அதை பற்றி உண்டான ஞானத்தை பெற்றுக் கொள்வது, அதுக்கு பேர் தான் இல்மு. என்ன விஷயத்தில் இவர் தெளிவாக இருப்பார்? தங்களை ரப்பை சந்திப்போம் என்ற விஷயத்திலே ரொம்ப தெளிவாக இருப்பார். அந்த விஷயத்தில் ஒரு யார் இது தெளிவாக இருக்க முடியும்? ஒரு மூமின். ஒரு மூமின் எந்த விஷயத்தில் தெளிவாக இருப்பார்? தன்னுடைய ரப்பை சந்திப்போம், இதுல எந்த சந்தேகமும் கிடையாது என்பதிலே தெளிவாக இருக்கிற போது அவர் என்னவாக ஆகிவிடுகிறார்? காஷியாக ஆகிவிடுகிறார், உள்ளச்சமுடையவராக ஆகிவிடுகிறார். உள்ளச்சமுடையவர்களுக்கு என்னென்ன பிரயோஜனம் தரும்? தொழுகை பிரயோஜனம் தரும், சவுறு பிரயோஜனம் தரும். இந்த ஆளுகளுக்கு மட்டும்தான் இது வேலை செய்யும். இந்த ரெண்டு வேலை செஞ்சுச்சுன்னா இவர் தானாக முசல்லியாக ஆகிவிடுவார், தொழுகையாளராக ஆகிவிடுவார், ஜகாத் கொடுப்பவராக ஆகிவிடுவார் அப்படிங்கிற கருத்தை அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் ரொம்ப எளிமையாக எடுத்து சொல்கிறார். அப்ப இந்த வன்மை என்பதனுடைய விஷயத்திலே இன்னும் பல்வேறு விளக்கங்கள் எழுதப்படுகிறது. அப்படின்னு ஒரு அர்த்தம் நம்புவது. இன்னொரு விஷயம் இருக்கிறதே, அறிவால் ஒரு விஷயத்தை பூர்த்தி செய்து கொள்வது. ஏன்னா இது மார்க்கத்துல முக்கியமான ஒன்று, மார்க்கத்துல. அதனாலதான் அறிவை தேடுங்கள், இல்மை பெற்றுக்கணும். ஏன்னு கேட்டால் தொழுகையினுடைய விஷயத்திலே ஹதீஸ்களிலே வருகிறார், அதே மாதிரி ஃபிக்ஹ் இமாம்கள் சொல்கிறார்கள், ஒரு ஆலிம் தொழுவதற்கும் ஒரு ஆலிம் இல்லாதவர் தொழுவதற்கும் அதிகபட்சமான வேறுபாடுகள் இருக்கிறது. அந்த தொழுகை வந்து தொழுகையில் 1000 மடங்கு சிறந்ததாக இருந்தால் இது 10 மடங்கு தான். ஒரு ஆபிதுக்கும் ஒரு வணக்கசாலிக்கும் ஒரு ஆலிமுக்கும் இதுதான் வித்தியாசம். 1000 ரக்காயத்து ஒரு வணக்கசாலி ஒருத்தர் இபாதத்தை எப்போதும் தொடுத்துட்டே இருப்பார், பள்ளியாசிலே உட்கார்ந்து இருப்பாரு, அப்ப தொடுத்துட்டே இருப்பார். ஒருத்தர் ஆலிம்சா, ஒரு ஆலிம்சா, ஆலிம்சா கணக்கல்ல, ஆலிம் அறிந்தவர், தெரிந்தவர் சில விஷயங்களை அப்படின்னு சொன்னா, அவர் 2 ரக்காயத்து தொழுதார் என்று சொன்னால் அந்த ஆபி தொழுத தொழுகையினுடைய 1000 ரக்காயத்துக்கு இந்த 2 ரக்காயத்தை சம்மோன்னாங்க. எப்படி முடியும் அப்படின்னு கேட்டா, இவர் பெற்றிருக்கக்கூடிய அறிவு, அந்த அறிவு இந்த கணியை தருகிறது. என்ன நிற்கும் போது எப்படி நிற்கணுங்கிற அறிவு கிடைக்கிறது தொழுகையில. அவரும் தொழுகிறார், என்ன வந்து நின்று அவங்க கட்டா கீரை கட்டிக்கிட்டார். இப்படி நிற்கும் போது அல்லாஹுக்கு முன்னால் இப்படித்தான் நிற்க வேண்டும் என்பதும் ஒரு அறிவு. அறிவு எதுங்க? அல்லாஹுக்கு முன்னால இப்படித்தான் நிற்கணும், மனோநிலை இப்படி இருக்க வேண்டும். நிறைய பண்புகள் இதுல எழுதுறாங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொழுகையில நிற்கும் போது ஒரு மனிதனுடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முக்கல் ஒரு தனியான ஒரு கிதாப் எழுதியிருக்காரு, ஒரு தனியான கிதாப். அது வந்து வேற அந்த ரூட்ல போறவங்களுக்கு சாதாரணமா நம்ம விளைவிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, தொழுகையினுடைய அடிப்படை சட்டங்கள் எல்லாம் தெரிந்து நிற்கிறது. இதுக்கு என்ன ஒரு சிம்பிளான ஒரு விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தொழுகையினுடைய அடிப்படை உள்ஃபரல் என்ன, வெளிஃபரல் என்ன, தொழுகையை எது கெடுக்கும், தொழுகையிலே எது மக்ரூஹ், எது செய்யக்கூடாது, எது தொழுதால் தொழுகையை விட்டு நாம் வெளியாகி விடுவோம், எந்த ஒரு வேலையை செஞ்சா அப்படின்னு சொன்னா தொழுகையை விட்டு நாம் வெளியாகி விடுவோம். சரி, எந்த தவறை செய்தால் அந்த மனிதன் திரும்ப வந்து சஜ்தா செய்து அந்த தொழுகையை மீட்டுக் கொள்ளலாம். இந்த அறிவெல்லாம் பெற்று நிற்கிறது பேரு தொழுகையினுடைய விஷயத்துல ஓரளவு இவருக்கு தெரியும். அவர் 2வது பண்பு, தொழுகையினுடைய கண்ணியம் மனதில் ஏற வேண்டும். யாருக்கு முன்னால் இருக்கிறோம்? அல்லாஹுக்கு முன்னால் இருக்கிறோம். அந்த கண்ணியம் மனதிலே இருந்து விட்டது என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கிற நிலைமை வந்துடும். பிரசன்ட், அங்க இருக்கிற எக்ஸிஸ்டன்ஸ். எங்கேயும் இவர் வந்து அப்படியே குடிச்சுட்டு இருக்க மாட்டார், அங்க இருப்பார். ஏ அப்படின்னா தொழுகையில் மாறுபாடு செய்து விடுவோம் என்ற பயம் வந்து விடும். 2வது கண்ணியமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து விடும். 3வது தானே ஆட்டோமேட்டிக்கா நம்ம தொழுதுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தோட தொழுவார். இதுதான் அடிப்படை அறிவு. இது ஒரு மனுஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஓகே, இது ஒரு மனுஷன் இருந்துச்சு. அவர் அன்னைக்கு வந்து செலாம் கொடுத்துட்டு திரும்ப 2 சஜ்தா செஞ்சார, எதுக்கு என்று கேள்வி நம்மள்கிட்ட. அடிப்படை சட்டங்கள் என்னத்தை செஞ்சிருந்தா செஞ்சிருப்பாங்க தெரியணும்ல. என்னத்தை செஞ்சிருந்தா இந்த ஆலிம்சா திரும்ப 2 சஜ்தா செஞ்சிருப்பாரு அப்படிங்கிற அந்த அந்த சட்டம் தெரிஞ்சிருச்சுன்னா யாராவது கேட்பாமா? கேட்பாமா? கேட்க மாட்டோம். திரும்ப திரும்ப திருக்குறான் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, எவ்வளவு தொழுவையா? தொழுவை எவ்வளவு பெரிய விஷயம், உனக்கு மருந்தாவது, உனக்கு பெரிய விஷயம். உன்னுடைய ஜாங் என்று சொல்லுகிற உப்பேச்சா, அந்த பொருளாதாரத்திற்கு அடுத்த நிலைமையில உனக்கு மருந்து போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் தொழுகை. அல்லாஹுவையும் அல்லாஹுவோடு உன்னை சேர்த்து வைக்கிறதே, அடியாளையும் அல்லாஹுவும் ஒரே இணைப்போடு இணைத்து உன்னுடைய ரப்பினிடத்தில் உன்னுடைய இஷ்டத்திற்கு பேசி நீ எது தேவையோ அதை அடைத்துக் கொள்வதற்கு காரண காரியம் அப்படின்னு சொன்ன பின்னாடியே தொழுகையில என்னங்க வாஜிது அப்படிங்கிற தெரியாது. பாத்துக்கிட்டு பார்த்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்கு, இருக்கவே இருக்காங்க. ஆரிப்சா மாறி அடிச்சா போனா பார்த்தா விஷயம் சொல்ல போறாங்க, எத்தனை போட்டு அதிரது இது என்ன. அதான் அன்னைக்கு ஒருத்தர் சொல்லும் போது சொன்னாரு, இது போன் அடிச்சுட்டு கேட்டாரு, நேரம் எடுத்து பேசுங்க பாருங்க பிஸியா இருக்கு. சரி நினைச்சேன் நேரத்துக்கு முன்னாடி பேசுங்க பிஸியா இருக்கு. உங்களை பத்தி தான் எல்லாருக்கும் ஒரு ஆளு, எது சட்டம் வேணுமா உடனே இஸ்மாயில் அச்சத்துக்கு அடிங்க உடனே சொல்லுவாரு, சும்மாதான் உட்காந்துருக்காரு அவருக்கு.
சரியாதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அதை கொண்டு அது அவருடைய பின்னால் செல்கிறது. இதுக்கு
பேர் தான் தக்கலீதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த தக்கலீதுங்கிற வார்த்தையை கேட்டாலே பல பேர் பயப்படுற அளவுக்கு ஆகிப்படா. தக்கலீதுனா மூட்டுத்தனமான தக்கலீது. தமிழ்நாட்டில் உங்களுக்குலாம் தெரியுமா என்னன்னு தெரியல. சில பேர் சொல்றதே தக்கலீதுனால நாங்க மூட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையை கொண்டு போய் அபு ஹனீஃபா மேலேயோ இமாம் ஷாஃபி மேலேயோ வைக்கிறது, அதுக்கு பேர் தான் தக்கலீது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ரெண்டாளுக்கு முன்னாடி ஒரு விஷயமாக தொடர்ந்து தொடர்பு கொண்டிருந்தார். தலாக்கினுடைய விஷயம். அப்ப அதுக்கு ஒரு அவர் ஒரு ஆர்டிக்கல் அனுப்புறார். ஒரு சிஏவி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னா ஒரு மனிதர் ஒரே சிட்டிங்ல உட்காந்து மூணு தலாக் சொன்னார் அப்படின்னு சொன்னா நாயக்கருடைய காலத்துல அது வந்து ஒரு தலாக்காக அங்கீகரிக்கப்பட்டது. ஒரு தலாக் சொன்ன மாதிரி இது அதுக்கு பின்னால் வந்த உரத்தி தாமு தலாக்குங்க காலத்துல அது மூணு தலாக்காக ஆக்கப்பட்டது. ஏன்னா சேட்டவன் ஆரம்பிச்சிட்டான் மாலு சும்மா சொல்லிட்டாங்க மூணு தலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுதான் சொன்னேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஜித்து உண்ண ஜித்து அசுலு உண்ண ஜித்து. மூன்று விஷயங்கள் இருக்கிறது. எனக்கு சொன்னாலும் வேணாம், விளையாட்டுக்கு சொன்னாலும் விளையாடுதான். ஒருத்தர் வந்து சொல்லும் போது அவர் தன்னுடைய மனைவியை பார்த்து உன தலா கூட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த அம்மா இதா இருக்கணும், வெளியே இருக்கணும். அப்ப அது அதற்குரிய மூணு அந்த தீட்டினுடைய நாள் கைதுடைய அந்த பீரியட்ஸ் உடைய டயத்துல மூணு பீரியட் அதற்குரிய டைம் இருக்கு. அதுக்குள்ள அவர் மீட்டுக்கணும். அந்த அம்மாவை போய் நான் உன்னை திரும்ப மீட்டுக்கிறேன் அப்படின்னு மீட்டுக்கணும். இவர் பாட்டு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப இருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பெரும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார். சாமானியமான விஷயம் அல்ல, விளையாட்டு காரியம் அல்ல. ஏன்னா ஜித்து உன்ன ஜித்துன் ஹசலு உன்ன ஜித்துன். வினையாக சொன்னாலும் வினைதான், விளையாட்டாக சொன்னாலும் வினைதான். மூணு விஷயம் சொன்னாங்க. நான் சொல்றா வரைவு செல்லும் தலாக்கியுடைய விஷயம் விளையாட்டாக சொன்னாலும் நிகழ்ந்துவிடும். அதுக்கு மேல மூணு தடவை ஒருத்தர் சொல்லி போட்டு அப்புறம் குடும்பம் நடத்தாருன்னா விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். குடும்பம் நடக்காதாங்க. எப்படி நடக்கும்? அண்ணாவுக்கும் முன்னால உட்கார்ந்து அல்லாஹ்வையும் ரசூலையும் வழியையும் அங்கே தீர்ப்பாக வைத்து செய்து முடித்த ஒரு ஒப்பந்தத்தை தான் விளக்கிக் கொண்டார் யாருக்குமே தெரியாம. அப்ப திரும்ப வந்து அதோடு போய் சேர்ந்திருக்கிறார்னா பெருந்தப்பு, பெரும்பாவம், விளையாட்டல்ல இது. அப்ப தலாக்கினுடைய விஷயமும் அதே போன்று நிக்காஹினுடைய விஷயமும் மூன்றாவதாக சத்தியத்தினுடைய விஷயம் இந்த மூன்றும் விளையாட்டாக சொன்னாலும் விளையாட்டா சத்தியமா 100 ரூபாய் தரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு. சும்மாதான் என்ன சத்தியமா இப்படி செய்யவே இல்லை. நமக்கு சத்தியம் தெரியும்ல, சத்தியம்னா சக்கரை பொங்கலியா? சும்மா அடிச்சு விட வேண்டியதுதானே, நம்ம சொல்லுவான் அடிச்சு விட வேண்டியதுதானே. நேரம் முடிஞ்சுன்னா சரி சத்தியமா செய்யலக்கா அப்படின்ட்டுருவான். பெரிய அதுக்கு என்ன செய்யணும்? அந்த சத்தியத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறும். சில சத்தியத்துக்கு வந்து முடிவு கொடுத்துட்டு தௌபா செஞ்சுக்கிட்டா போதும். சில சத்தியம் செஞ்சுட்டார் அப்படின்னு சொன்னா அதுக்கு கஃபாரா கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், 10 ஏழைக்கு அல்லது நோம்பு துணிமணி கொடுக்கணும், இங்கெல்லாம் போயிடும். இவர் விளையாட்டுன்னு சொல்லிட்டு போறதுக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டார். இவர் பாட்டுக்கு எனக்கு என்னன்னு இருப்பாரு. நாளை மறுபடியும் அல்லாஹ்வின் இடத்துல பதில் சொல்ல வேண்டி இருக்கும். அப்ப அவர் எழுதும் போது அந்த ஆர்டிக்கல் உன்னை எடுத்து அனுப்பி சொன்னாரு, அதே இந்த ஆர்டிக்கலை கொஞ்சம் பாருங்க, இதுல கொஞ்சம் அதுக்கு விளக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பியிருந்தார். அதை படிச்சா ஒரு சீதேவி எழுதியிருக்காங்க. மூன்று தலாக்கு என்பது நாயக்கருடைய உங்க காலத்துல ஒரு தலாக்காக இருந்து ஒரு தலாக்காகத்தான் கணிக்கப்பட்டது. அப்புறம் பின்னால் காலத்தில் வர 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 உமரதி அல்லாஹ் தாலாவுக்கு அவங்க வந்து மூன்று தலாக்காக டிக்ளேர் பண்றாங்க. அதனால இந்த விஷயத்தில் அவங்களை கொண்டு வந்து உட்கார வைக்க முடியாது. உமரமக்கு சொல்ல முடியாது. அதனால நம்ம இந்த இடத்துல என்ன செய்யணும்னா உமர் ரதி அல்லாஹு தஆலா தூக்கி உட்கார வச்சுட்டு நீங்க வந்து இவ்வளவு நாள் கூட்டுத்தனமா போயிட்டு இருந்தீங்க அது வல்ல வழி. நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் தான் வழி. எப்படிங்க சொல்றது? குர்ஆனும் ஹதீஸும் தான் வழி. அந்த அடிப்படையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் மூணு தலாக்கு சொல்லியிருந்தாருன்னா இந்த காலத்திலயும் அது இட் வில் பி கன்சிடர் அஸ் ஒன் தலாக்கு. அவர் எழுதுறாரு அது ஒரு தலாக்காகவே நாம் அதை அங்கீகரித்துக் கொள்வோம். மூணு தலாக்காக உதாரணம் என்ன சொல்ற? உமரதி அல்லாஹு தஆலா நல்ல மனுஷன்னா அவ்வளவு அப்படி தூக்கி மார்க்க விஷயத்துல அவங்களை கொண்டு போய் நம்ம சேர்க்க முடியாது. நம்ம கேட்கிற உசூல் தெரியாத ஆள், அவரை பார்த்து அப்ராணித்தனமா பாவப்பட்ட உசூல் தெரியாத ஆள். ஏன்னா மார்க்க சட்டங்கள் எடுப்பதற்கும் கிளை சட்டங்கள் எடுப்பதற்கும் என்று ஒரு உசூல் நியமிச்சு வச்சிருக்காங்க. அதுல என்ன அப்படின்னு சொன்னா நாயன் சொல்லப்பா அசாஸ் ஒரு மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்டங்களை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய தூதர் ரெண்டு பேரும் தான். இப்ப இதே விஷயத்த வந்து தலாக்கு அப்படிங்கறத புதுசா உமரதி அல்லாஹு தஆலா உருவாக்கி இருந்தாங்கன்னா நம்ம தூக்கி போற கட்டி வச்சிருவோம். அந்த விஷயத்துல ஒருத்தர் விளக்கம் சொல்றா, இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு விளக்கம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா மார்க்கம் சுண்ணத்துல ஜமாத். அதே போன்று இத்தனை வருட காலங்கள் இருந்த நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க, எல்லா சஹாபாக்களுமே உண்மையானவர்கள், போய் சொல்ல தெரியாதவர்கள். இவங்க விஷயத்துல போய் புகாரியோ முஸ்லீமோ இந்த கிரந்தங்கள் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, புகாரி முஸ்லீம் யாருமே வந்து இந்த சஹாபி விஷயத்துல கொஞ்சம் யோசிக்கணும் சொல்லவே முடியாது. அப்படி சொன்னார்னா அவர் கிதாபை தூக்கி ஓரமா வச்சிருவோம், உலக முஸ்லீம்கள் எல்லாம் சேர்ந்து. ஏன்னா ஒரு நிலையான கானூன் என்ன அப்படின்னு சொன்னா, அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் அது, எல்லா சஹாபாக்களுமே நீதவான்கள், அவருடைய விஷயத்தில் பேச்சுக்கே இடம் கிடையாது. அப்ப ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அலைஹி ஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நம்ம இப்ப எப்படி நபியினுடைய வாக்கு செயல் அங்கீகாரம் இது மூணுக்கும் பேர் தான் ஹதீஸு, அதுதான் மார்க்கத்தினுடைய சட்டமாக ஆகும். ஒன்னு நபி சொல்லி இருப்பாங்க, ரெண்டு நபி செஞ்சிருப்பாங்க, மூணு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருந்திருப்பாங்க, அந்த செயல் நடைபெற்றிருக்கும், அதை ஒண்ணுமே சொல்லாம ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மூணும் எந்த விஷயங்கள் எல்லாம் செய்யப்பட்டதோ அதுக்கு பேரு மார்க்கம். அப்ப அதை சொல்லிட்டு சொன்னாங்க, என்னுடைய சகாபாக்கள், என்னுடைய சகாபாக்கள் எனக்கு பின் வருகிற இவர்கள் எந்த எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் செய்கிறார்களோ அதுவும் மார்க்கம், அதுவும் அப்படி மாத்தினது. சில விஷயங்கள் நமக்கு காலத்தினுடைய சூழ்நிலை கருதி அருமை கருதி மாத்திக்க, இது ஏதோ உமரதியல்லாஹு தஆலா தனிப்பட்ட விருப்பத்தை, அப்பையும் பல சகாபாக்கள் இருந்தாங்க ஹயாத்தோட கேட்டிருக்க மாட்டாங்க, நம்மளை விட அந்த அளவு இறங்கி விட்டாரா அவள் தான் சரி விளையாட்டு போறாரு உமர தானே அடிப்பாரு யாரா சொல்ல முடியுமா, கிளவி கேட்டுச்சு ஜாக்கிரதையா பேசணும், எந்த விஷயத்துல யார்கிட்ட விளையாடிட்டு இருக்க, இந்த மகர் விஷயத்துல கொஞ்சம் அப்படி போய் குறைச்சிக்கலாமே உங்களை ஒரு கிளவி இருந்தது, உமரே யாருடைய விஷயத்தில் பேசுகிற அல்லாஹ் சொன்னதற்கு இப்படின்னு தட்டி கேட்க தெரிஞ்சவங்களுக்கு இவ்வளவு பெரிய இந்த காரியத்தை செய்யறாரு அப்படின்னு கேட்க தெரிஞ்சிருக்கோங்களே, நம்மளை விட அந்த அளவுக்கு இறங்கி விட்டா. ஆனா என்ன சூழ்நிலை நிலவுகிறது, விளையாட ஆரம்பிச்சா மார்க்கத்துல போடா மூணு தலாக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டான், ஒண்ணு தானே சொன்னேன் அப்படின்னு திரும்ப போய்கிட்டான், அது கொஞ்ச நாள் பிரிச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடுது தேட்டம் வந்துடுது, அது அந்த கனெக்ஷன் கிடைச்ச பின்னாடி அல்லாஹ் கொடுத்த அந்த நேமத்தை தூக்கி இருந்தாலும் இருக்க முடியாது அப்புறம், ஏன்னா தேவையாகி போச்சு இல்ல உன்னுடைய ரெண்டாவது பார்த்தது அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொன்னால் உன்னால தனியா போக முடியாது. அப்ப என்ன செய்யற, தானா தேடி போற, கொஞ்ச நாளைக்கு பின்னாடி புத்தி வந்ததுக்கு பின்னாடி அழுதுறாங்க, ஜெயோ விட்டுட்டா என் பொண்டாட்டிக்கு இந்த உலகமே இல்லாத சொன்னார்கள் இந்த மார்க்கத்தின் மீது ஒரு கூட்டம் நிலையாகவே இருக்கும், யாரும் சிலர் பண்ணிய முடியாது. இந்த மார்க்கத்தை என்னுடைய நேரடி கண்காணிப்பிலே நான் வைத்திருக்கிறேன், யாரும் வந்து உள்ள கூட்டம் அப்படி ஒரு கோலப்படிய பண்ணி அப்படி பண்ணிடலாம் முடியவே முடியாது. ஒரு கூட்டம் ஹக்கிலே நிலைத்திருக்கும் வந்துகிட்டு இருந்திருக்காங்கல்ல, அவங்களே உதாரணம் சொல்லி இருக்கிறார் சொல்றா, இவங்க எல்லாம் நமக்கு தெரியாது நம்ம அப்படி மேல போவோம், நக்கலா இருக்கு சொன்ன கருத்துக்கு அப்படி நேர் மாற்றமான பேச்சு கீழே யோசிச்சு பாருங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கும் கூட அதே அடிப்படையில தான் எல்லா இடத்துலயும் மசாலா எழுதிட்டு இருக்கா, அதே அடிப்படையில் அங்கேருந்து என்ன வந்துச்சோ அந்த டெரிவேஷன் அந்த கானூனை வச்சு அப்படித்தான் மசாலிகள் கொடுக்கப்படுகிறது. அதனால வந்து சகோதரர்களே எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, இந்த வன்முறை விஷயத்துல நம்மளாக ஒண்ணு முடிவு பண்ணி நம்மளாக ஒண்ணு யோசிச்சு சொல்றதல்ல, மார்க்கம் என்பது எதை சாதனம் எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்து சகாபாக்கள் எப்படி இருந்தாங்க, என்ன சகாபாக்கள் முழுமையான நபியை விளங்கியவர்கள், நமக்கு எவ்வளவு நபியை தெரியுமோ அதை விட ரொம்ப கூடுதபடி தெரியும். புகாரியில இருக்கக்கூடிய அந்த 1200 ஹதீஸ் ஹதீஸா விரிந்து கிடக்கிறது, எவ்வளவு ஹதீஸுகள் கிடக்கிறது, சஹாபாக்கள் தேடி ஓடுனாங்க ஹதீஸ தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏதோ அப்படி இருந்தாங்கப்பா புகாரி ரமத்துல சொல்லிட்டு இங்க உட்காந்து அந்த இன்டர்நெட்டை தட்டி பார்த்து யாரும் பைஹக்கியா அவர் எல்லாம் சித்தத்திருக்காங்க, பைஹக்கி என்ன செஞ்சா நமக்கு தெரியுமா, அந்த ஹதீச ஒரு ஹதீச தேடுறதுக்கு கார் கிடையாது பிளைட் கிடையாது இன்டர்நெட் கிடையாது, குதிரையை தூக்கிட்டு ஓடினாங்க நாடு விட்டு நாடு ஓடினாங்க, ஒரு ஹதீச அவரு கேட்டிருப்பார், அவரை பாக்குறதுக்கு 2 நாள் நின்னாங்க, இந்த ஹதீச நீங்க கேட்டீங்களாம்ல ஆமா அப்படின்ற உடனே அவரை பத்தி விசாரிச்சு இவர் சித்தத்தானவரா போய் சொல்லுவாரா என்ன செய்வாரு ஃபுல்லா ஆராய்ச்சி, அதுக்கு பின்னாடி ஓகே இந்த ஹதீச இவர் சொன்னாலும் எழுதுறாங்க. அப்ப அதுக்கு பின்னாடி எவ்வளவு இச்சித்தி அது மறந்துருக்கே அல்ல, அப்படி வழிகேட்டுல கொண்டு போய் விட்டுருவானா ஒரு கூட்டத்தை, யோசிச்சு பாருங்க சகோதரர்களே நாம ஒண்ணு முடிவு நம்ம இன்னைக்கு உட்காந்துட்டு எங்க நேரம் ஸ்கிப் பண்றோம் இவங்கள எல்லாம் அப்படின்னு சொன்னா, புகாரி முஸ்லீம் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில ஓட வேண்டியதான், இவங்க எல்லாம் ஒண்ணு யூகத்துல எழுதி வச்சா யார் அடிப்படையை கொடுத்தது, ஹதீசுகளைய வல்லுநர்கள் பிரிச்சிருக்காங்க, அன்னைக்கு அஜரத்துல சொல்லும் போது சொன்னாங்க ஒருத்தர இவரை பார்த்து சாவல மீதி ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் சொல்றாரு மறந்து மறந்து போவாயாண்டால். இப்ப எதங்க எடுக்கிறது? ஒருத்தருடைய விஷயத்தில் பல கருத்துகள் சொல்லப்படுகிறது, யார போய் எடுப்பீங்க? அதனால என்ன செஞ்சாங்கன்னா, நமக்கு முன்னுண்டான அறிவாளிகள் அவ்வளவு சாமானியமா யாரையும் முடிவு பண்ணி எடுத்துடல, எல்லாத்தையும் தட்டி பார்த்து ஓகே இவர் சொன்னாருன்னா அது சரியாதான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல நமக்கு எடுத்து மார்க்கத்தை ரொம்ப லேசுபடுத்தி தந்திருக்காங்க. விளையாட்டல்ல, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் போ தெரியாத எல்லாத்தையும் தூக்கி போடுப்பா இடையில அப்படின்னு நம்ம நேரடியா ரசூலாட போ. இப்ப அப்படின்னா ஹதீஸ யார் கேட்டாங்கன்னு சஹாபாக்கள போய் கபிரஸ்தான எழுப்பி தான் கேட்கணும். புகாரி முஸ்லீம் எப்படிங்க நம்ப முடியும் ரெண்டு பேரையும்? அவளையே நம்ப முடியலன்னா இவங்க எங்க இடையில வந்தவங்க? எந்த யாரையும் நம்ப முடியாது. அந்த நம்பிக்கை இதுக்கு தக்கல. அதான் சொன்ன இந்த இடத்துல சொல்ல வந்தார், அதாவது ஒரு மனிதர் எதுக்கு ரோட்ல இருந்து வர்றாரு, வரும்போது இவர் இப்படி போய்கிட்டு இருக்காரு, பார்த்தவொடனே சொன்னாரு போற வழியில இந்த காட்டுக்குள்ள திருட்டு பயல நிக்கிறாங்க, புத்தாகம் தரி திருட்டு பயல நிக்கிறீங்க, இடையில அந்த வழிமுறை கொள்ளையர்கள் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன இருக்கு இல்ல ஒரு கத்தி எடுத்துக்கிறார், ஒரு ஆயிரம் சண்டை போற அளவுக்கு தானே போறாரு. அப்ப எந்த எந்த நம்பிக்கை? வந்திருக்கவர் இருக்காரு, சொன்ன செய்தி உண்மையானதாக இருக்கும், இல்லை என்று சொன்னாலும் உள்ளே ஏற்படுகிற என்ன பயம் கத்துருமோ? அதுதான் அல்லாஹ் முத்தாலா. இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், ஒரு மனிதன் இதன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறான், முலாக்கத் ரப், என்னுடைய ரப்பை நான் சந்திப்பேன் என்ற விஷயம் தெளிவுபடுத்தப்பட்டதற்கு பின்னால் அங்க போய் பல விஷயத்துக்கு பதில் சொல்லணும். நடந்த நட, பார்த்த பார்வை, பிடித்த கரம் பிடித்த செயல்கள், படித்த புத்தகங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி இவர் என்ன செய்வார்? இந்த எண்ணம் போதுங்க, அங்க போய் பதில் சொல்லணும்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா எண்ணம் போது கூட இதுக்கு அவர் போட்டோ பிடிச்சு கொண்டு வந்து இந்த பார் திருட்டு போய் அடிக்கிறத நான் காட்டினேன், அந்த ஒரு எண்ணத்தினுடைய விளைவு அவனைய தலையில மாத்துது இல்ல. அதத்தான் நேரத்துல அல்ல சாமானியவனும் சாமானிய மனிதனும் இதற்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக வேண்டி எண்ணம் போதும் என்று சொன்னான். இந்த எண்ணம் எப்படி என்ன விளங்கிருச்சு அங்க நடக்க போறது? அது குர்ஆனில் ஒரு ஆயத்துல வரும்போது அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சொன்னான், யௌம தலவுனஹ குல்லு முர்தி அதின் குல்லு முர்தி அதின் அம்மா தர்ஆ பதஸ்டம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு பால் கொட்டி கொண்டிருக்கக்கூடிய பெண் தன்னுடைய குழந்தையை விட்டு விட்டு ஓடி விடுவார். ஒவ்வொரு பிரகனண்டான ஒவ்வொரு பெண் ஒவ்வொரு உயிரினம் எல்லாம் குழந்தைய பெற்றும் வழி தெரியாம தங்கச்சி எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வாப்பா சின்ன வயசுலயே தவறிட்டாங்க, அத்தனையும் வளர்ச்சி எல்லாரையும் கட்டி கொடுத்து நான் மேல வரும்போது 40 வயசு தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிறேன். நிறைச்சு போயிட்டதுக்கு காரணம் என்ன?
இன்னைக்கு காலவரை விளக்கம் சொல்றாங்கல்ல,
காலையில இன்டர்நெட்டுக்கு என்ன விளக்கம் சொல்றார், இன்னைக்கு காலையில வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டிங்ல ஷேர் போட்டா அதுக்கு என்ன விளக்கம், எப்படி சொல்ல முடியுது ரசூலுல்லா காலத்துல ஷேர் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. எப்படி எடுக்க முடிஞ்சு, என்ன அல்லாஹ்வினுடைய சந்திப்பும் நடக்குமா? இந்த முலாக்காத் என்ற வார்த்தைக்கு ரெண்டு பேர் அப்துல் ரஹ்மான் பாயும் அப்துல் காதர் பாயும் சந்திக்கிறது இருக்கிறது. இதுக்கு பேர் தான் வந்து முலாக்காத் அப்படின்னு அர்த்தம். விளக்கத்துல எழுதும் போது எழுதுறாங்க முலாக்காத் என்று சொன்னால் ரெண்டு பெயர். இவனுக்கு நீ எழுதுறாங்க ரெண்டு பேர் சந்தித்துக் கொள்வது, இதுக்கு பேர் தான் சந்திப்பு. இப்ப இந்த இடத்துல சந்திப்பு அப்படின்னு கேட்டா இதுக்கு விளக்கம் சொல்லும் போது முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள் சந்திப்பு தான், சந்திப்பு தான். சில பேர் விளக்கம் எழுதும் போது எழுதுறாங்க சந்திப்பு என்பதை கொண்டு சந்திப்பு நோக்கம் அல்ல, சவாபு எப்படிங்க அல்லாஹ் கொடுப்பான் கூலி, இதுக்குரிய கூலி அல்லாஹ்ட்ட இருக்கு அப்படின்னு நம்புறது. ஒண்ணு என்ன அல்லாஹ்வையே சந்திப்போம் என்று நம்புவது, ரெண்டு இதற்குரிய கூலி நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொன்னா இதுக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில இருக்கு அப்படின்னு நம்புறது. ரெண்டாவது விஷயம் இப்ப இத இன்னொரு கருத்தையும் எடுக்கிறார்கள், அப்படின்னா அல்லாவை பார்க்க முடியுமா, அல்லாவை ஒருத்தர் பார்க்க முடியுமா, அல்லாவை பார்க்கறது ஏன்னா வந்து எல்லா துதிரிக்குள்ள புசார் ஒவ்வொரு யுதிரிக்குள்ள புசார அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறான் சொல்லுது, உங்களுடைய பார்வைகள் அவனை அடைத்துக் கொள்ள முடியாது ஆனால் அவனோ உங்களுடைய ரகசியங்கள் பரம ரகசியங்கள் எல்லாம் வெட்ட வெளியில் தெரிந்தவனாக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறான் சொல்லுது. அவன் அல்லாவை எப்படி பார்க்க முடியும்? ஒரு ஹதீஸ்ல வருகிறது புகாரியினுடைய ஹதீஸ்ல, இந்த புகாரியினுடைய ரிவாயத்தில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், சுரைர் என்ற சஹாபி அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரியில 74 ஹதீஸ்ல இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அதுல சொன்னாங்க ஹரஜ அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள் லைலத்த பத்ர், பத்ருடைய தினத்திலே, பத்ர்னா சண்டை ஓட்டால அந்த பத்ர் தினம் அல்ல, பத்ர் என்பதற்கு கமர் என்று ஒரு அர்த்தம், அதாவது சந்திரனுடைய நாளிலே முழு சந்திரன் இருக்கும் போது இடத்துல வந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய ரட்சகனை கியாமத்துடைய நாளையிலே பார்ப்பீர்கள், கமா தரம் நகாதா எப்படி நீங்கள் இந்த சந்திரனை பார்க்கிறீர்களோ, எல்லா மக்களும் ஒரே இடத்துல நின்று பார்த்தா சந்திரன் எல்லாருக்கும் முகமதியாக தெரிகிறதே, இப்படி உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். அவனுடைய அந்த பார்வையை மட்டும் நீங்கள் வந்து அசந்து விட மாட்டீர்கள் அல்லது தடை செய்ய மாட்டீர்கள், தடை செய்யப்பட மாட்டீர்கள். இப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து விளக்கு அல்லாஹ் போய் அல்லாஹ் பார்க்க முடியுமோ அப்படின்னு கேட்டா, இப்ப உதாரணம் குற்றாலத்துக்காராக நிறைய பேர் இருப்பா, இந்த குளிக்க பேர் போட்டோம் பண்ணலாம் குளிக்க குற்றாலத்துல போய் குளிக்கிறோம், எதுல இருந்து தண்ணி விழுது பாப்பா மழையில இருந்து விழுது, என்ன மழை மேற்கு தொடர்ச்சி மலை. ஒருத்தர் இப்படி பார்த்துட்டு நான் மேற்கு தொடர்ச்சி மலையே பார்த்தேன்ல அப்படின்னா என்ன செய்வோம், ஓகே அடையும் மேற்கு தொடர்ச்சி மலை தண்ணி விழுகிற இடம் கண்டு தெரிஞ்சு இவங்க மேற்கு தொடர்ச்சி மலையே பார்த்தாங்களா. ஒருத்தர் இமயமலை பார்த்தேன்னாரு, இமயமலையை ஃபுல்லா ஏறி போய் நாலா பக்கம் சுத்தி கித்தி எல்லாத்தையும் அப்படி பார்த்தது, அவர் என்ன எந்த அளவுக்கு தெரியும் இவருடைய நக்ஸ் இவருடைய துறை நம்மளதான் ஒண்ணில்லாத அப்படி தன்மையினுடைய வெளிப்பாடு. இது சும்மா சாதாரண நம்ம உலக உதாரணத்துக்கே தெரியும் அல்லாஹ்வினுடைய படைப்பினத்துல ரொம்ப சிறிய ஒரு படைப்பினமாக இருக்கக்கூடிய உலகம் அதுல இருக்கக்கூடிய ஒரு பார்ட், அது முன்னாடி நின்றுட்டு இருக்கும் போதே இந்த கதை உள்ள சார் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு தெளிவான. அப்ப பாப்பாங்க அப்படின்னா பாப்பாங்க அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம், பாப்பாங்க அல்லாவை அடையவளை முழுசா பார்த்து தெரியுமான்னா முடியவே முடியாது, அது இல்லாத கதை. அப்ப பார்ப்பார்கள் என்று சொன்னால் பார்ப்பார்கள் எப்படி நீங்கள் எப்படி இந்த நிலவை பார்த்தீர்களோ அப்படி பார்ப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரியில பதிவாகி இருக்கிறது. அப்ப ஒன்னாவது விஷயம் பார்வை கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா சில முகத்தசிலாக்கள், முகத்தசிலாக்கள்னு ஒரு குரூப் இருக்கான் விலகி போனவர்கள், முக்தசிலா என்று சொன்னால் விலகி போன ஒரு குரூப். அந்த அளவுக்கு சொன்னால் அதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன் பார்த்துமா போடுது, அதெல்லாம் குருவே பார்க்க முடியாது. அவங்க அதுக்கு சில ஆதாரத்தை சொல்லி அவங்க ஒரு சில கொள்கையை சொல்றாங்க, குருவே பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய இது என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் போய் பார்க்க முடியும். ஹதீஸினுடைய அடிப்படையில், குர்ஆன் ஆயத்தின் அடிப்படையில் அல்லாஹ் பார்க்க முடியும். எப்படின்னா உங்க அளவுக்கு உங்க தகுதிக்கு தகுதி. சரிங்க, இப்ப காபிர் வரார், அவருக்கு எப்படி முலாக்காத் ஆகும்? ஏன்னா திருக்குறானினுடைய இன்னொரு ஆயத்தில் வரும்போது வருகிறது, ஆக்கமாகவும் அவர்கள் வந்து நிபாக்கிலே தங்களுடைய அந்த வந்து நிபாக்கினுடைய நயவஞ்சகத்தனத்திலே நினைத்திருப்பார்கள். எதுவரையும் அங்க போய் அல்லாவை சந்திக்கிறாரேன்னு வருது. அவர்களும் அப்ப சந்திப்பார்களா? அவங்களுடைய சந்திப்பு என்ன சந்திப்பு அப்படின்னு கேட்டா அதுவும் ரூபு தானே. காபிர்னா ரூபு இல்லையா? அது படைச்சவன் யாரு? அப்ப படைத்த அந்த படைப்பினமும் சந்திக்கும். ஆனால் அந்த சந்திப்பு என்பதை கொண்டு அசல் பார்ப்பார்கள் என்பது நோக்கம் அல்ல. தெளிவா இருந்தாங்க தப்சீர்ல. சந்திப்பு என்பதை கொண்டு பார்வை இருக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. எப்படி வேண்டாம் சந்திப்பு கிடைக்கலாம். அப்ப தீர்ப்பளிக்கிறது யாரு? அவன் தானே உட்கார்ந்து தீர்ப்பளிக்கணும். மீசானுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்க போறவங்க யார்? அவன் தானே உட்கார்ந்து இருக்கணும். தீர்ப்பளிக்க போறவ யார்? அவன் தானே உட்கார்ந்து தீர்ப்பளிக்க போனோம். அப்ப ஹதீஸ்களை குர்ஆன் ஆயத்துல வரும்போது வருகிறது. அதாவது ஒரு ஒரு ஆயத்துல அல்லாஹ் முத்தாலா சொல்லும் போது சொல்றான், அந்த சொர்க்கவாதிகளை சுட்டிக்காட்டி சலாமும் அலைக்கும் திபுத்தும் பதுகுலுவா ஹாலிதீன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயத்தை அப்படி தொடர்ந்து வரும்போது வருகிறது. நீங்கள் இதுவரை செய்த அந்த காரியங்களுக்காக வேண்டி நீங்கள் முழு மன நிம்மதியோடு எந்த ஒரு தேவையில்லாதவர்களாக சொர்க்கத்திற்குள்ளே நுழையுங்கள் என்று சொல்லப்பட்ட பின்னாடி அந்த ஆயத்தில் தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், அவர்களை இழுத்து கொண்டு போகப்படும் சொர்க்கத்திற்கு. உன்னுடைய ரோகியா, உன்னுடைய அந்த தீதா அல்லாஹ் தன்னுடைய வெளிப்படுத்துகிற போது உங்களுக்கும் எனக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் இன்னும் மற்ற எல்லாருக்கும் அல்லாஹ் முத்தாலா நசீபாக்கி வைப்பான். பெரிய ஒரு இவ்வளவு நாள் செய்யற வாழ்ந்து முடித்திருக்கிற அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி அதனுடைய என்ன கேட்ட அதிசிகள் வரும்போது வருகிறதே. நான் சொல்லுவாரு, சில பேருக்கு மூஞ்சியை திருப்பி காட்ட மாட்டாங்க. சில பேர் செஞ்ச வேலைக்காக வேண்டி செஞ்சிருக்கக்கூடிய செயலுக்கு நான் சொல்லுவாரு முசாபம் செய்யும் போது தண்ணீர் ஊற்றி யாரு தண்ணீர் காரத்துக்கு அங்க என்ன இருக்கு? அந்த ஹவுதுல் கௌசர்ல வந்து நின்று என்னுடைய உம்மத்துக்கு நான் மெத்தி 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 முண்டு 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 ஊத்திக்கொண்டே இருப்பேனே. அப்ப சில பேர் வரும்போது மூஞ்சிய இந்த நாயம் சொல்லா வரைவு செல்லம் தன்னுடைய முகத்தை திருப்புவதற்கு ஒரு மனுஷன் தற்கொலை செய்து கொள்வதற்கு கூட நல்ல கொடுமையா இருக்கும். அந்த நாளையில என்ன கொடுமை! எனக்கு அளிக்கப்பட்ட சொர்க்கம், எனக்கு அளிக்கப்பட்ட சான்றிதழ், இதெல்லாம் தேவையில்லை. என்ன ரசூல் ஒரே ஒரு ரஹ்மத்துடைய பார்வை பார்க்க மாட்டாங்களா? அப்ப இங்க என்ன செய்யணும்னா அதுக்குரிய பரிகாரங்களை இங்கே செஞ்சு முடிச்சுட்டு போயிருங்க. சரி சார், நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஒரு பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அதுக்கு என்ன இருக்கு? நிறைய பேர் என்ன செய்யுது, ஒரு தரம் பாவம் செஞ்சோம் மன்னிப்பு கேட்டோம், இன்னும் அடுத்தடுத்து செஞ்சுட்டு இருக்கோம், என்ன செய்ய முடியும்? இனி இது ஒண்ணு வேலை நடக்காது. திருமணத்தில் எல்லா தைரசும் ரோகிங்களா, அல்லாஹினுடைய அல்லாஹினுடைய நியமத்தை அல்லாஹினுடைய மன்னிப்பை விட்டு நீங்க ஏன் நிராசை ஆகுறீங்க? உங்களை எவ்வளவு நிராசை ஆக சொன்னது? கோடிக்கணக்கான முறையில் செய்துவிட்டு அல்லாவிட்ட வந்து கேட்டாலும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஏன் அப்படின்னா இது உங்களுடைய சீபத்து, உண்ட உள்ள பெரிய மைனஸ் இயற்கையிலே உங்களை பாவம் செய்கிற என்னப்படிதான் படைத்திருக்கிறார். செஞ்சு முடிச்சுக்கலாம் தப்பிலே, திரும்ப வந்து மன்னிப்பு கேளு, அதன் பக்கம் திரும்ப மாட்டேன் உறுதி கொள்ளு. அதுக்கு மேல திரும்பணும்னா திரும்ப மன்னிப்பு கேளு, அவ்வளவுதான், திரும்ப மன்னிப்பு கேளு. அதனால கேட்டுட்டமே, இன்னைக்கு ஒருத்தர் சொல்லும் போது சொன்னாரு, நீங்க வேர்ல்டு தேங்க்ஸ் டே நேத்து நினைக்கிறேன், வேர்ல்டு தேங்க்ஸ் டே நேத்தனே, அப்ப அதுக்கு யாரு பல பேருக்கு நமக்கு தெரியாது என்னங்க போடுறாரு, வேர்ல்டு தேங்க்ஸ் டே உலகம் உருவாக்கி வச்சிருக்கான். என்ன தேங்க்ஸ் அப்படின்னா, உங்க பாப்பா அம்மாக்கு, உங்க வாத்தியார் அம்மாருக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, வேற எல்லாருக்கும் யார் யாரெல்லாம் இது பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு, என்னுடைய நட்புக்கு உங்களுக்கு நன்றி, என்னுடைய என்னை பெற்று வளர்த்து இதுவரை ஆளாக்கி என்னை ஆக்கி வச்ச முத முதல்ல பாப்பா அம்மாக்கு, என்னை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய உங்களுக்கு என்னுடைய கோடானபடி நன்றி, உங்களுடைய நன்றியை சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா இதுக்கு கிடைக்க பரப்பக்கூடிய பிரதிபலன் அவன் சொல்றான். பெரிய விஷயம், ஒருத்தருக்கு நன்றி சொல்லும் போது அதன் மூலமாக அவர் அடையக்கூடிய விஷயம் இருக்கிறது. மகிழ்ச்சி அவருக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதி அவருக்கு கிடைக்கிறது. மேற்கத்தியக்காரன் அதுக்கு ஒரு கார்டு அடிச்சா ஒரு 25 கார்டு மெயில்ல வருது, அதை உடனே அனுப்புறான். மெயில்ல வர்ற கார்டு பேரண்ட்ஸ் இருக்கத அவங்க அவங்களுக்கு அனுப்பி விட்டு அப்படி கிடைச்சிருமா? உனக்கு அல்லாஹ் செஞ்சிருக்க நியமத்துகளுக்கு நன்றி சொல்லி பார். அல்லாஹ் சொன்னான், நான் செய்த உபகாரங்களுக்கு நன்றி சொல்லி பாருங்கள், அளவில்லாமல் நாம் அதை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்போம். நன்றி செய்வதை மறந்தீர்கள் என்று சொன்னால், நான் கொடுத்திருக்கிற உபகாரங்களை உபயோகித்து விட்டு எனக்கு துரோகம் செய்தவர்களாக ஆகிறீர்கள். திருப்புறான் நன்றி செய்யணும்னு எங்க சொல்லி கொடுத்தது? சாப்பிடுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர் ரஹீம், ரப்பே உன்னுடைய பெயரை சொல்லி ஆரம்பிக்கிறேன், இந்த கையை அடுத்த வாய் நான் தூக்கணும்னா தெரியாது, உள்ள போட சாப்பாடு செரிக்க வைக்குமா தெரியாது, கையை தூக்கி நான் தூக்கலன்னா எவங்களாவது ஊட்டி கட்டி உள்ள விட்டுறலாம், ஆனா உள்ள தொண்டவாடைக்கு கீழே இறங்குறது எனக்கு தெரியாது. முந்தா சாப்பிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு பொறைய ஏறிச்சு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பக்கத்துல உள்ள ஒரு தலையில நீங்கிறாரு, தண்ணியை கொடுக்கிறாரு, பயம் காட்டுங்கிறாரு, அதுங்கிறாரு, இருங்கிறாரு, எல்லாம் நடக்குதாங்க. யாரும் நினைக்கிறாங்க குறையறிட்டோன்னு, யாரும் நினைக்கிறாங்க. கடைசியில இது ஏன் குறையறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு விளக்கம் போட்டுருக்காங்க, சயின்ஸ் போட்டுருக்கான், ஏன் குறையறது சாப்பிடும் போது அப்படின்னு சொன்னா, மனிதனுக்கு அல்லாஹ்வுத்தாலா சாப்பிடுற வாசலையும் அதே மாதிரி காத்து போற வாசலையும் இன்னும் ஒரே இடத்துல மூக்கில இருந்து எங்க போகுது, நேரம் உள்ளதான் போகுது, சாப்பிடுறது எங்க போகுது, அங்குதான் போகுது. யோசிக்கிறதே இல்லை பாருங்க, யோசிக்கிறதே இல்லை. அப்ப ஒரு மனுஷன் சாப்பிடும் போது என்ன செஞ்சிருது, மூக்கூடினுடைய மூச்சு போற குழாய் அடைச்சு கொள்ளப்படுது, சாப்பாடு உள்ள போகுது. அது முடிச்ச உடனே என்ன ஆகுது, மூச்சு குழாய் திறந்துக்கிறது, இது முடிக்குது சாப்பாடு, அது மூச்சு போயிட்டே இருக்கு. சாப்பிடும் போதே இதையும் செஞ்சுக்கிறார், அதையும் செஞ்சுக்கிறார். இவர் வாங்கின சர்டிபிகேட்டினுடைய அளவாது, நம்ம போன வாரம் சொன்னோம்ல, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நாமத்துக்கிட்ட சிலது உனக்கு தெரியாம நடந்துட்டு இருக்கு. ரத்தம் ஓடுறது, இதயம் அடிக்கிறது, பத்து தடவை அடின்னு எண்ணி சொல்லினா இவங்க அடிக்க வைக்கிறது இல்ல, அடிக்க வச்சுட்டு இருக்கான், எல்லாம் அடிக்க. இப்ப அந்த சாப்பாட்டுல இருந்து ஒரு பகுதி, ஒரு பருக்கை அல்லது கொஞ்சம் ரசம் அல்லது கொஞ்சம் சாம்பார், இதுக்கு உள்ள அது அவங்க உள்ள தள்ளும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, மூச்சு குழாய் திறந்துருச்சு அப்படின்னா, அது உள்ள போயிருச்சு அப்படின்னு சொன்னா, உடனே என்ன செய்யுது, அங்க நுரையீரல் அந்த பகுதியில இருந்து ஒரு பெரிய காத்து வருது, ஒரு பெரும் காத்து வந்து அந்த ரசத்தையும் அந்த சோறையை அடிச்சு வெளியே தள்ளுது. வெளியே தள்ளும் போது அது வந்து அடிச்சு உள்ள போய் ஏறி அதனாலதான் மூக்குல ஏறி ஒரே ஏறி வெளியே வர்றது எங்க போகுது, அது அதனுடைய பாதை இருந்தானே அடிச்சு வெளியே வரும்போது ஏன் இப்படி தள்ளணும், இந்த சோறு உள்ள போய் உட்கார்ந்துச்சுன்னா அடுத்து நீ சுவாசிக்கவே முடியாது. இன்னால் இல்ல அவங்களுக்கு போதனம் படுக்க வைக்கிறது, இன்னால் இல்லா போது. அப்ப இப்ப காத்த அப்படி உள்ள சோறு போயிடுச்சுன்னா, இத்தனை சென்டிகிராம்ல காத்து வெளியே வரணும், எழுதி அக்ரிமெண்டா போட்டு வச்சிருக்க, நீ அக்ரிமெண்டா போட்டு வச்சிருக்க, யார் அதை கொண்டு வர்றது, எவ்வளவு பெரும் காத்து வருதுன்னு, பெரும் காத்து அடிச்சுட்டு வெளியே வருது, அதனால அங்கங்க கண்ணுகள்ல செவத்து வெளியே போய் அப்படியே பாவம் ஒரு மாதிரி நிக்கிறான் மனுஷன். யாரு அப்ப ஆரம்பிக்கும் போது உணவுக்குழாய்ந்து அப்ப இதுக்கே நன்றி சொல்ல ஆரம்பிச்சாங்க, அப்ப மத்ததுக்கெல்லாம் என்ன செய்வாரு, யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு நன்றி சொல்ல பாக்கி வச்சிருக்கோம் நம்ம, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப யாருக்கு நன்றி சொல்லணும், பாப்பா அம்மாக்கு நன்றி சொல்லணும், அதை விட பெரியவங்க யாரு, உன்னை பார்த்து பார்த்து உன்னை நிக்க வச்சு, என் அடியானுக்கு காது இந்த இடத்துல இருந்தாதான் நல்லா இருக்கு, அடியானுக்கு கண்ணு இங்க இருந்தாதான் நல்லா இருக்கு, இந்த கண்ணை கொஞ்சம் மேல ஒரு கண்ணை தூக்கி இன்னொரு கண்ணை கீழே இறக்கி வச்சா பாரு, நீங்க ஒரு பாக்கணும் சைஸா இருக்கானே, அது அவனிடத்திலேதான் திரும்ப போகிறீர்கள், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. பாப்பா உமா எண்ணம் போய் சேர்ந்துட்டா, தாத்தா பாட்டி போய் சேர்ந்துட்டா, உலகத்தில் இருந்த காரூன் யசீத் அதே போன்ற ஆமான் சிரமம் கொடியேற்றி பிறந்தவர்கள், நாங்க ஆள பிறந்தவர்கள் யாரு தெரியுமா, நினைச்சா வாழ வைப்பேன் நினைச்சா வெட்டுவேன் சொன்னேன், அவனே அல்லாஹ் தாலா வாங்க அஸ்ஸலாம் அலைக்கும் எங்கெல்லாம் போறியன்னு கூட்டிட்டு போயிட்டா. இவ்வளவையும் தெரிஞ்ச பின்னாடி உங்களுடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய ரப்பை சந்திக்க போகிறீர்கள் என்ற எண்ணம் ஆழமாக பதிந்து விட்டது என்று சொன்னால், பாவம் செய்வது தானா, ஒவ்வொரு நிமிடமும் அது இதயத்திலே ஓடுகிறது என்று சொன்னால் பாவம் செய்ய முடியாது, செய்ய வராது. அப்படி பாவம் செஞ்சு விட்டாலும் கூட உடனே தௌபாவை நோக்கி ஓடுவார், அவர் தௌபாவை நோக்கி ஓடி தன்னுடைய இதயத்தை சுத்தப்படுத்திக் கொள்ளுகிற போது என்ன ஆயிட்டார்னா, அல்லாஹ்வுக்கு உள்ள உள்ளச்சமுடையவராக ஆகிவிடுகிறார், காசியாக ஆகிவிடுகிறார். ஹதீஸ்களிலே வருகிறது, ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்வான், இதயத்திலே ஒரு கரும்பு உள்ளே விடும், விழுந்து விழுந்து பாவம் செய்ய 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 இதயமே கருப்பாகிவிடும், அதுக்கு மேல நல்லதும் ஏறாது கெட்டதும் ஏறாது. ஆயத்திலே அல்லாஹு தஆலா சொல்லும் போது சொல்கிறார், இன்னஹா லா தஅமல் அப்சார், இன்னஹா லா தஅமல் அப்சார் வலாகின் தஅமல் குலூபுல் லதீ ஃபிஸ் ஸுதூர். இது கண்ணினுடைய குருட்டுத்தனம் அல்ல, இதயம் குருடாக இருக்கிறது. இதயம் குருடுகள் இவர்கள், கண் குருட அல்ல, கண்ணு தெளிவா தெரியும், அத்தாட்சியை பார்க்கும், ஜோர் தும்பான், எல்லாம் செய்வான். இது முழுதான் நல்ல மேனேஜர் போஸ்ட் கொடுத்தாங்க, ஒரு 5000 ₹40 போய் சாப்பிட்டாயா கடையில், இவங்க மேனேஜர் போஸ்ட், இவங்க வாங்கின சாப்பாடும் இவங்க சாப்பிட்ட சாப்பாடு எங்க வச்சிருந்து, அந்த இதயம் அதுல கூடாகிவிட்டது. உண்மையில இருந்துச்சுன்னா மேனேஜர் போஸ்ட் கொடுத்த வேற நீ சாப்பாடு கொடுத்த வேண்டி, அது உள்ள இறக்கிற வேண்டி, அதுக்கு காசு கொடுத்து பிரதி உணவு கொடுத்த வேண்டி, இல்லைன்னா ஒண்ணு இல்லாத துண்டல்லாத பகிர்ச்சானா அப்படிங்கறத வழங்கும் போது அடுத்த வார்த்தை என்ன வரும், அல்ஹம்துலில்லா. என்னை அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால், என்னை எல்லா நிலைமையிலும் அழகாக அழகுபடுத்தி பார்த்து ரசிக்கிறவனே உனக்கே சர்வ புகழும் தானே ஆட்டோமேட்டிக்கா வந்து விடுவது. அப்ப அந்த நிலைமையை புரிந்து கொண்டு அந்த இதயத்திலே ஒவ்வொரு கணமும் அல்லாஹ்வினுடைய சந்திப்பு, திரும்ப போறது அவன் பக்கம் என்ற எண்ணம் ஓடிக்கொண்டே இருந்தது என்று சொன்னால் ஆனா என்ன பிறகு உள்ளச்சம் பிறந்தே ஆக வேண்டும். அப்படி உள்ளச்சம் பிறந்தது என்று சொன்னால் தொழுகையில மிகப்பெரிய அமைதி கிடைக்கும். வாழ்க்கையில எதை அணுகினாலும் சபராக பொறுமையான அணுகுகிற அந்த உள்ளத்தை, அந்த நிலையை அல்லாஹ்வுத்தாலா திறந்து கொடுப்பான். அந்த நிலைமை இதெல்லாம் எங்க இருந்து அதிசயங்களே, ஒரு ஆயத்திலே சொல்லும் போது அல்லாஹ்வுத்தாலா சொன்னான், நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பாடம் நடத்துவான். எது தெரியும் உனக்கு, எம்காம் புக்கு படிச்சுட்டேன், பிகாம் புக்கு படிச்சுட்டேன், பிகாம் தெரிஞ்ச உடனே பெரிய பெரிய அக்கௌண்ட்ல பெரிய ஆள் ஆயிட்டியா, இல்ல அது படிச்ச உடனே பெரிய ஆள் ஆயிட்டியா, யார் அந்த அறிவை கொடுத்தது? பக்த புக்கு அல்லாஹ் சொல்றான், புக்கு படிக்கிறதுனால நீ அறிவாளி அல்ல, உன்னுடைய மாஸ்டர் கிரேடு ஏறதுனால நீ அறிவாளி அல்ல, எங்கு தெரியுமா நீ அறிவாளி ஆகிறாய், பக்த புல்லா நீ என்னை பயந்து கொள்ளு, அண்ணா ஐயோ அண்ணி முக்கும் நீ அண்ணாவை பயந்து கொள், அண்ணா உனக்கு பாடம் நடத்துவான், உனக்கு தெரியாததை வெளிப்படுத்தி கொடுப்பான், எத்தனையோ விஷயங்கள், மறைபொருட்கள், மறைஞானங்கள், என்ன நடக்கும், என்ன நடக்க போகிறது, இதற்கு எப்படி மற்றவர்களுக்கு வழி சொல்ல வேண்டும், எல்லாம் திறந்து கொடுக்கிற அந்த இன்பம் அவற்றிற்கு சாதி. உன் திறமை அல்ல, டிகிரி அல்ல, டிகிரி படிச்ச எத்தனையோ பேர் முட்டாப்பயலா இருக்கான், ஆனாலும் அண்ணா வச்சிருக்கான், நிலைமையிலே வச்சிருக்கான். முன்னாடி பயப்படாட்டியும் இப்ப பயந்துங்க, அந்த உள்ளச்சத்தை கொண்டு வந்து கொண்டு வந்தா தொழுகை தொழுகையாக இருக்கும், சபர் சபராக இருக்கும். இது ரெண்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஜெயமோ ஜெயம், வெற்றியோ வெற்றி, பொருளாதாரம் இருந்தாலும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது புரியும். வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை வந்தாலும் சபரை கொண்டு அதை எப்படி டாக்டிக்ஸ் பண்றது, அதனால இவர் வந்து அது உள்ள போட்டு பிறண்டு எதிர்ச்சிட மாட்டாரு, அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி ஒதுங்கி போயிட்டே இருப்பாரு. பாதையிலே கிடக்கிற புல்களிலே எப்படி நடந்து போவான், தக்குவாங்கிறதுக்கு அன்னைக்கு நம்முடைய சைஃபுத்தீன் நசர் விளக்கம் சொல்லும் போது சொன்னாங்க, ஒரு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, தக்குவா அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, பாதை முழுக்க முள் குட்டி கிடக்கிறது, முள் கிடக்கிறது நல்லா தெரியுது, அதுல ஒருத்தர் எப்படி நடந்து போவாரோ, சகட்டு மேடி வாழ வாதிச்சாரா நடந்து போவீங்க, நீ நடந்து போவியா, எந்த இடத்துல முள் அங்கேயிருந்து அங்கு காலம், அங்கேயிருந்து அங்கு காலம் நடந்து போகல, இதான்ப்பா சரியன், இதுதான் சரியன், என்ன எல்லாம் வரும் பிரச்சனைகள் வரும், வாழணும், சம்பாதிக்கணும், கொண்டாட்டி இருப்பா, டார்ச்சர் இருக்கும், குழந்தை இருக்கும், திறம இருக்கு, எல்லாம் இருக்கும், இருந்தாலும் அந்த ரப்பினுடைய தொடர்போடு எப்படி போகுது, அந்த டார்ச் லைட்டை எப்படி பிடிச்சிட்டு போனேன்னா, உள்ள மாட்ட மாட்டேன், கல்லுல மாட்ட மாட்டேன், அந்த அடி ஒண்ணு அடிக்காது, இந்த உதவ ஒண்ணு எல்லாம் இல்லாம இந்த சபரும் சலாத்தும் உனக்கு பெரிய உதவிகளை செய்யும் என்று இந்த ஆயத்து சொல்லுவதை போன்று அல்லாஹு தஆலா இதனுடைய விளக்கத்தை மேலும் மேலும் நமக்கு தருவானாக. இந்த ரெண்டையும் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி பார்த்து அதனுடைய பிரயோஜனங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் பின்னையும் உலக முஸ்லிம்கள் அத்தனை பேரையும் ஆக்கி அருள்புரிவானாக. இதனுடைய உண்மையான தாக்கத்து பரியத்தை விளங்கி இது எந்த நோய்க்கு மருந்திடும் என்று நாயம் சல்லா வரைவு செல்லவர்கள் சொன்னார்களோ, அந்த நோய் நம்மிடத்திலே இருந்தால் இதை கொண்டு சரியாக மருந்திட்டு அந்த நோய்களை களைந்து அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களாக இந்த ஹாஷியினுடைய லிஸ்டிலே உள்ளச்சம் உடையவர்களுடைய அந்த பட்டியலிலே அல்லாஹ் உங்களையும் பின்னையும் உலக முஸ்லீம்கள் அத்தனை பேரையும் சேர்த்து அருள்புரிவானாக, இங்கு வந்தவர்களையும் வராதவர்களையும் சேர்த்து அருள்புரிவானாக என்று சொல்லி முடிக்கிறேன். This audio was downloaded